விவசாயி விவசாயி.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பில் நாம் அறிந்து கொள்ளப் போவது பசுந்தீவனங்களை எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும், அதற்கான சந்தைப்படுத்தும் முறைகள் மற்றும் அதனுடைய விரிவான தொழில்நுட்ப தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சிவகுமார் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வணக்கம். நான் இப்பொழுது தீவனச்சோளத்தை பற்றி பேச உள்ளேன். தீவனச்சோளம் என்றாலே பசுந்தாளை தான் குறிக்கும். பசுந்தாள் தீவனச்சோளம், அதாவது பசுமையாக பூ பூத்தவுடன் இதை அறுவடை செய்து கறவை மாடுகள், கால்நடைகளுக்கு மற்றும் ஆடுகள் இவற்றிற்கு கொடுப்பதுதான் பசுந்தாள் தீவனச்சோளம். இப்போ வந்து நம்ம கால்நடைகளுக்கு உணவுக்காக சோளத்தை பாரம்பரியமாக பல ஆயிர காலம் ஆண்டு காலமாக கொடுத்து வருகிறோம், அதாவது தட்டு என்று நாம் சொல்லுவோம். இப்பொழுது அந்த தட்டிலிருந்து எப்படி இந்த பசுந்தாள் தீவனம் வேறுபடுகிறது, மேலும் இதனோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்க போனாவே ஒவ்வொன்றையும் சிறப்பான அம்சம்லாம் இருக்குது. அதாவது பூ பூத்தவுடன் இதை நாம் கால்நடைக்கு அறுவடை செய்து கொடுக்கலாம். இப்ப சோளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாள் 60 நாள்ல பூ வந்துடும். பூ வந்தவுடனே அது சாப்பிட்றதுக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். பூ பூக்கிறதுக்கு முன்னால நீங்க அதை வெட்டி கொடுத்தீங்கன்னா, அது ரொம்ப காய்ச்சலாக இருக்கிறப்ப வெட்டி கொடுத்தீங்கன்னா அதில் சயனைடு அதிகமாக இருக்கும். அந்த சயனைடு தான் அது அந்த உடல் பாதிப்பை ஏற்படுத்தி சில நேரம் அதனோட கால்நடைகளினுடைய வாழ்க்கையவே முடிச்சிடும். அதை நம்ம வந்து சொக்கி கிடிச்சுன்னு சொல்லுவோம் நம்ம பழக்க வழக்கத்தில். அதனால் பசுந்தாள் தீவனத்துக்கு முக்கியமான அம்சம் என்னன்னா, பூ பூத்தவுடன் அந்த சயனைடு குறைஞ்சி போயிடுது, நாம உடனே வெட்டி கொடுக்கலாம், அது சொக்கிக்காது. பூ பூத்த உடன் தான் வெட்டி கொடுக்கணும். இதுதான் பசுந்தாள் தீவனத்தோட முக்கிய அம்சம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி பூ பூத்தப்ப என்ன அதனோட சத்து இருக்குதோ அதே தான் வளர்றப்பவும் இருக்கும். ஆனா இது வந்து தட்டு, தட்டுன்னா நாம வந்து அதுல கதிர் இருக்கும், கதிர் அறுவடை பண்ணிக்கிட்டு நாம வந்து அதை போர் வச்சுக்குவோம், அதை போர் வச்சு கொடுப்போம், அதுலயும் சத்து இதே அளவு தான் இருக்குது. ஆனா அந்த மாட்டு உடம்புக்கு போக வேண்டிய சத்து வந்து பசுந்தாள் தீவனத்துல அதிகம். புரோட்டீன் வந்து என்ன இருக்குதோ அது அப்படியே போய் சேரும். அதே மாதிரி கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஃபேட், இந்த சத்தெல்லாம் அப்படியே அதிக அளவுல கிடைக்கும். காய்ந்த சோளத்தோட அதிக அளவுல கிடைக்கும். அதனால பசுந்தாள் தீவனத்துல கால்நடைகளுக்கு கிடைக்க வேண்டிய சத்து அதிகமாக உள்ளது. மேலும் இந்த பசுந்தாள் தீவனம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எளிதா சீக்கிரமா ஜீரணமாயிரும். அந்த தட்டு வந்து கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கும். ரெண்டாவது வந்து அந்த சத்து அந்த தட்டுல இருந்து ஜீரணமாயி கிடைக்கிற அளவு வந்து தட்டுல குறைச்சல். அப்புறம் இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, பசுந்தாள் தீவனத்துல வந்து இந்த தட்டோட கொஞ்சம் சத்து அதிகமா இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த தட்டு வந்து நாம வந்து பூட்டையா மாறுறப்ப கொஞ்சம் இதுல இருக்கிற சத்து பூட்டைக்கு போயிடும், சோளத்துக்கு போயிடும். அதனால தட்டுல கொஞ்சம் சத்து கம்மியா இருக்கும். இந்த பசுந்தாள் தீவனத்துல அப்படி கிடையாது. இந்த பசுந்தாள் தீவனங்கிறது பூ பூக்கிறப்ப வெட்டி போடுறதுனால அந்த சத்தெல்லாம் நல்லா இருக்கும். சரி, இது என்ன தட்டுன்னு இருக்குது, இது தீவன சோளம் இருக்குது, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரணமா அதே சோளனோட குடும்பம் தான் இது. இது வந்து என்னன்னா, இந்த சூடன் கிராஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சூடன் நாட்டுல சூடன் கிராஸ்ன்னு ஒரு சோள வகையை சார்ந்தது இருக்கு. அந்த சோளப்பயிருக்கும் நம்மளோட தட்டுக்கும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கணும் தான் இந்த தீவன சோளம். இந்த தீவன சோளம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பழகத்துல முதன் முதலா கோ 29 அப்படின்னு 1999 நாம வெளியிட்டிருக்கிறோம். அந்த ரகம் தான் நம்ம ஓரளவுக்கு தென்னிந்தியா மற்ற மாநிலங்கள் அப்புறம் தமிழ்நாட்டில் நாம அறுவடை செஞ்சுக்கிட்டு வந்தோம். அப்புறம் அடுத்து வந்து மாட்டுக்கு செரிமானத்தில் கிடைக்கக்கூடிய சத்து அளவையும் இம்ப்ரூவ் பண்ணி இந்தியா முழுக்க ஒரு ரகம் வந்து 2017 நாம வெளியிட்டோம். அது வந்து CSV 33 MF ஒரு ரகம் வெளியிடுறனாவே நாம இது யூனிவர்சிட்டியில வந்து நாம இங்க வந்து தேர்வு செஞ்சு இது வந்து மாநில அரசு அங்கீகரிச்சு இது வந்து மத்திய அரசு சார்பாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கமிட்டின்னு இருக்கு. அந்த கமிட்டிக்கு போய் நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் அது வெளியிட்டதா அர்த்தம். அந்த மாதிரி இப்போ இந்த CSV 33 அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த சோளம் ஆராய்ச்சி திட்டத்தில் உருவாக்கப்பட்டு இந்தியா முழுக்க வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதுல வந்து சத்துகள்லாம் அதிகம், இந்த சாதாரண கோ 29 இருக்கிறதோட சத்துக்கள்லாம் அதிகம். அடுத்து இன்னொரு ரகம் வந்து கோ 31 2018 அது ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் நோட்டிபிகேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அது ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால 2018 கோ 31 வெளியிட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும், கோ 31 தமிழ்நாட்டுக்கு மட்டும், சிஎஸ்விங்கிறது மற்ற மாநிலங்களுக்கு அது வெளியிட முடியல. அதுக்கெல்லாம் நிறைய ஒரு டெஸ்ட் இருக்குதுங்க. இந்த ஏற்கனவே வெளியிட்ட ரகத்தோட அதிகமா இருந்தாதான் வெளியிடணும்னு அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அளவு வச்சிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல இது வெளியிடப்பட்டிருக்கு. இதையும் நீங்க பயிர் செய்யலாம். ஆனா இப்போ வந்து இந்த ரெண்டு ரகமும் நீங்க பயிர் செய்யலாம். சிஎஸ்வி 33 MF சொல்றது, கோ 31 சொல்றது. இது ரெண்டுல என்ன வித்தியாசம், எதை பயிரிடலாம்னா, இந்த சி 33 MF கொஞ்சம் சீக்கிரமா வளர்ந்து வளர்ந்துரும், ஒரு 10 அதிகமா வளர்ந்துரும். அப்புறம் கொஞ்சம் அதிகமான சத்து எல்லாம் இருக்குது, அதனால இதுல அந்த பலன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது ரெண்டுனோட விதையுமே இங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல கிடைக்குது. அந்த சிஎஸ்வி 33 MF சிறுதானிய துறை, அந்த துறையில நீங்க விதையை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். கோ 31 ரகத்துக்கு உண்டான விதையை வந்து தீவனத்துறைன்னு இருக்கும், இந்த தீவனத்துறையில நீங்க பெற்றுக்கலாம். சரி, சாதாரண சோளமும் நம்ம பூ பூத்தா வெட்டி போடலாம், இதையும் பூ பூத்தா வெட்டி போடலாம், நம்ம அதையே வெட்டி போடலாமே, எதுக்கு தீவன சோளம்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க போனா, இதுல வந்து அந்த சோளத்தோட அந்த அதே 60 கிட்டத்தட்ட 2 மேல அதுல வந்து நீங்க வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 15 tons நீங்க வந்து கட் பண்ணீங்கன்னா சாதாரண சோளத்துல, இதுல வந்து ஒரு 35-40 tons வரலும் நாம பசுந்தால் சோளம் அறுவடை செய்யலாம். 2 மேல மகசூல் அதிகமா கிடைக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் சத்து பார்த்தீங்கன்னா இந்த சோளத்துல தான் அதிகம். சோளம் ஏன் முக்கியமா ஆதி காலத்திலிருந்து கால்நடைகளுக்கு கொடுத்துட்டு வராங்கன்னா, மற்ற எந்த தானிய பயிர்லையும் இவ்வளவு சத்து கிடையாது, சோளம் தானிய பயிர்ல மட்டும்தான் இவ்வளவு சத்து இருக்குது. கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபைபரு, பொட்டாசியம், கால்சியம், மினரல்ஸு, அப்புறம் இந்த கொஞ்சம் இனிப்பு சத்து, இதெல்லாம் சோளத்தில் தான் தானிய வகையில் அதிகமாக இருக்குது. இந்த தானிய வகை தட்டை தான் வந்து நாம் ரொம்ப நாளைக்கு சேமித்து வச்சுக்க முடியும். மற்ற இதெல்லாம் வந்து சேமித்து வைக்கிறதோட வாழ்நாள் ரொம்ப கம்மி. அதனால தான் ஆதி காலத்திலேருந்தே இந்த சோளம் வந்து கால்நடைகளுக்கு அறுவடை செஞ்சு போரா வச்சு ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த தீவன சோளத்தில் மற்ற புல் பயிரெலாம் இருக்குது, இதோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படின்னா, இதில் வந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதில் தான் அதிகங்க. ரெண்டாவது வந்து இது வந்து எல்லா மண் வகை, எல்லா மானாவரி தண்ணி விட்டும் அறுவடை பண்ணிக்கலாம், மானாவரியிலையும் மகசூல் பண்ணிக்கலாம், எல்லா வகை காலப்பருவம் மண்கண்டத்துலையும் இது வந்துடும். அதனால தான் இது வந்து எல்லா இடத்துலையும் சோளம் சாகுபடிக்கு ரொம்ப பிரபலமாக இருக்குது. குறிப்பாக வெப்ப மண்டலத்தில் மானாவரியில் பயிரிடுறதுக்கு இது ரொம்ப உகந்ததுங்க. சரிங்க, சயனைடுன்னு சொன்னீங்க, சொக்கிக்குன்னு சொல்கிறீங்க, பூ பூத்தோன்னா எவ்வளோ இருக்கும் பாதிக்காதா? ஏன்னா நீங்கள் பழங்காலத்திலிருந்தே அந்த தீவன சோளத்தை போட்ட வந்தவொடனே வெட்டி பழகிக்கிட்டீங்க. இது எப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான், பூ பூத்தவொடனே அந்த சயனைடு வந்து 60-70 PPM அளவுக்கு வந்துடும், அது வந்து பாதிக்காது. அந்த தட்டிலையும் அதே தான் இருக்கும், வந்து பாதிக்காது. அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னால் அந்த சாதாரண சோளத்தட்டாக இருந்தாலும் சரி, இந்த தீவன சோளமாக இருந்தாலும் சரி, பசுந்தாளாக வெட்டி போடக்கூடாது. ரெண்டாவது, வயலில் சின்ன இதில் இருந்தால் கூட, அதுவும் கொஞ்சம் வறட்சியான சூழ்நிலையில் இருந்தால் மாடு திங்காமல் பார்த்துக்காமல் வச்சுக்கணும், இல்லைன்னா அது வந்து சயனைடு இருக்கிறதுனால பாதிப்பை கொடுத்துரும். சரிங்க, சாதாரண சோளத்தை எத்தனை முறை அறுவடை செய்யலாம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த சோளம் வந்து இப்போ நம்ம விதை விதைச்சிட்டோம்னா மொதல் அறுவடை 60 செய்யலாம். 60 செஞ்சுட்டு ஓரளவு தண்ணி விட்டா போதுங்க, நடுவில் கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து ஒரு தண்ணி, அடுத்த தண்ணியில் அடுத்த 50 நம்ம வெட்டிடலாம். இது மாதிரி வருஷத்துக்கு வந்து 6-7 இதை வெட்டிக்கிட்டே வரலாம். வெட்ட இது வந்து கீழே வந்து அந்த தூர்கள்லாம் அதிகமாகிக்கிட்டே போகும். முதல் வெட்டில் சின்னதாக ஒரு 7-8 இருந்ததுன்னா ரெண்டாவது வெட்டுக்கு 10-12, அடுத்தது ஒரு 15, அடுத்தது ஒரு 20, அதனால் அடித்தூர் வந்து ரொம்ப பெருசாக வந்துருங்க. அதனால் இது நல்லா பராமரித்தோம்னா 6-7 அறுவடை மட்டும் இல்லை ஒரு வருஷத்துக்கு, இதை வந்து 2 அதுக்கு மேலேயும் கூட நாம் வந்து பெர்மனண்ட்டாக வச்சு இதை வந்து பசுந்தாள் தீவனம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சாதாரண சோளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்தாம் போடலாம், அவ்வளோதான், அடுத்தது வராது. இதுதான் முக்கியமான விஷயங்க. அப்புறம் இப்போ இந்த ஈல்டு அதிகமாக இருக்கிறதுனால பசுந்தாள் தீவனம் மகசூல் வந்து அதிகமா இருக்கிறதுனால ரெண்டு மடங்குக்கு மேல அதிகம்னு சொல்ல வரோம். அப்படின்னு பாக்குறப்ப நம்ம கால்நடைகளுக்கு இதை வந்து பசுந்தாள் தீவனம் கொடுக்கறப்ப இதுல வந்து புரோட்டீன் சத்து எவ்வளவு வருதுன்னுங்களா, இதுல வந்து ஒரு ஏக்கருக்கு 10 குவிண்டால் கணக்கு போட்டா வருதுங்க. அதாவது புரோட்டீன் அளவு வந்து நாம வந்து அதை ஆராய்ஞ்சு அது பசுந்தாளில் மொத்தமா எவ்வளவு மகசூல் எடுக்கிறோம் அந்த மொத்த இதுல புரோட்டீன் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து 10 குவிண்டால் கிடைக்குதுங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனா ஆர்டினரி அந்த சாதா சோளத்துல இதையே திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் நாம வந்து அது 2 தாம்பு தான் வரும்னு சொல்றோம். இருந்தாலும் திரும்ப விதையை போட்டு 2 தாம்பு திரும்ப விதையை போட்டு 2 தாம்புன்னு 3 விதப்பு விதைச்சு ஒவ்வொரு மறுதாம்பு பயிர் செஞ்சு 6 அறுவடை செஞ்சா அதுல வந்து ஒரு இவ்வளவு கிடைக்காதுங்க. ஒன்று ரெண்டாவது மறுதாம்பு ஒன்று தான் வரும். அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு 4 குவிண்டால் தான் அதில் வரும். இந்த மாதிரி மறுதாம்பு நீங்கள் 6 செஞ்சீங்கனாலும் 4 தான் வரும். ஏன்னா இந்த பசுந்தாள் மகசூல் வந்து 2 மடங்கு இதில் அதிகம். சரி, இதை எப்போ எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் விதைக்கலாமா அப்படின்னா எல்லா மண்கண்டத்துக்கும் விதைக்கலாம். தண்ணி இருக்கிறவங்க இதை எப்போ வேணாலும் விதைக்கலாம். எல்லா மண் வகையிலையும் விதைக்கலாம். மானாவரியாகவும் மழை பெஞ்சப்போ போட்டு ஒரு 2 அறுவடை செய்யலாம். மானாவரியில் 50 நாளில் அறுத்துட்டு திரும்ப ஒரு மழை பெஞ்சதுன்னா அப்படியே வந்துடும். ஒரு 2 அறுவடை நல்லா செய்யலாம், அதுக்கு மேலே முடியாது. தண்ணி இருந்தால் வருஷத்துக்கு 6-7 அறுவடை செஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே நம்ம இதை பராமரிச்சுக்கிட்டு வரலாம். இதில் வந்து இந்த விதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சின்னதாக கடுகு மாதிரி தான் இருக்கும். வெந்தயத்தோட கூட சின்னதாக தான் இருக்கும். இது சின்ன விதையாக தான் இருக்கும். அதனால் விதைக்கிறப்ப ஜானுக்கு ஒன்று ஒரு 2-3 விதை போட்டால் போதுங்க. இது வந்து பரவலாக நம்ம சோளத்தை விதைக்கிற மாதிரி பரவலாக கையில் விதைக்க முடியாது. பாறு பிடிச்சி ஜானுக்கு 2-3 விதை போட்டால் போதுங்க. பாறு அகலம் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நல்ல மண்கண்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இடைவெளி அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு அறுவடைக்கும் தூர் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பாருக்கு இடைவெளி 2 அடி கொடுக்கறது கூட பரவாயில்லைங்க. 2 அடிக்கு ஒன்று கொடுத்தா தான் அந்த களிமண் நல்லா தண்ணி இருந்ததுன்னா அதெல்லாம் 2 அடிக்கு ஒன்று. இல்லை மற்றபடி ஒரு செம்மண்ணாக இருக்குது சுமாராக இருக்குதுன்னா ஒரு 1.5 அடி வச்சுக்கலாங்க. இல்லை மண் வளம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா 1 அடிக்கு ஒரு பார்லே நாம் வந்து இதை வந்து ஜானு கொண்டு போட்டு இந்த மாதிரி நீர் பாய்ச்சி இதை அறுவடை செஞ்சுக்கலாங்க. அடுத்து வந்துங்க இதில் எப்படி அந்த 2 வருஷத்துக்கு வந்து நாம் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறீங்க, அதை எப்படி வந்து நம்ம வந்து மண் வளத்தை பராமரிக்கிறது? மண் வளத்தை பராமரிக்கணும்னா நீங்கள் நல்லா சாணம் நிறையா போடணும். சாணம்னா நல்ல சத்துள்ள தீவனமாக சாப்பிட்டாதான் உங்களுக்கு சாணம் நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி சாணத்தை உற்பத்தி பண்ணிங்கன்னா தான் மண் வளம் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து இந்த பசுந்தாள் தீவனம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த சாணத்தோட நம்ம உயிர் உரங்கள்லாம் நிறைய இருக்குது. அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பேக்டீரியா, அப்புறம் இந்த பேசிலஸ் சப்ஸ்டிலிஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இந்த உரத்தோட தனித்தனியாக இதெல்லாம் கலந்து ஒரு 10-20 நாளைக்கு வச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் நிறைய பெருக்காய்க்கும். அந்த உரத்தை மண்ணில் போட்டு கலந்து தண்ணி விட்டிங்கன்னா இது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஓ, இதுக்கு வந்து உரமே தேவை கிடையாது. ஆனால் இது இவ்வளோ ஈல்டு கொடுக்குறப்ப மண் சத்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த அங்கக முறையில் இயற்கை முறையில் கொடுக்கணும். முடியாதப்போ கொஞ்சம் யூரியா மட்டும் போட்டால் போதும். சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ 30 கிலோ அவ்வளோ போட்டால் போதுங்க. மற்றபடி இதுக்கு வந்து பாஸ்பரஸ் பொட்டாஷெல்லாம் அதிகமாக தேவையில்லைங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பசுந்தாள் சாகுபடியில் உங்களுக்கு வந்து பூச்சி மருந்து நோய் எதுவும் வராதுங்க. அதனால் எதுவும் பண்ண தேவையில்லை. மருந்து அடிக்கிறதே கிடையாது. இந்த தண்டு ஈன் ஒன்று வந்து தண்டை சின்னதாக குருத்து வளர்ந்து வர்றப்ப அந்த குருத்தை வந்து சாப்பிட்டோம். அந்த குருத்தை சாப்பிட்டாலும் ஒன்றும் பாதிப்பு வரப்போறதில்ல. அந்த குருத்தில் நின்று போச்சுன்னா பாதிப்படைஞ்சு அது வளர்ச்சி அடைது நின்றுச்சுன்னா பக்கத்தில் 2 பக்கமும் குருத்து இன்னும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுக்கு இந்த பசுந்தாள் தீவனத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த மருந்து அடிக்கிற வேலையே கிடையாது. பூச்சி மருந்தும் கிடையாது, பூச்சான மருந்தும் கிடையாது. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்க? இப்போ வந்து 2 வருஷத்துக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ மொதல் நீங்கள் விதையை போட ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 20-30 நாளைக்கு அப்புறம் லேசாக கலக்கத்தில் ஒரு கிளறி விட்டு இந்த உயிர் உரங்கள்லாம் போட்டுடலாம். அடுத்து 60 நாளையில் நீங்கள் அறுவடை பண்ணிடுறீங்க. அறுவடை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொத்தில் கிளறி விட்டு உயிர் உரங்கள் கொஞ்சம் யூரியா மட்டும் போட்டு தண்ணீர் பாய்ச்சிங்கன்னா போதுங்க. அடுத்து நடுவில் ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து 50வது நாள் அறுவடைக்கு வந்துடும். அதே மாதிரி தாங்க அடுத்ததுக்கு. இந்த மாதிரி வருஷத்துக்கு 6 அறுவடை குறைஞ்சபட்சம் செய்யலாம். நல்லா கொஞ்சம் பண்ணினீங்கன்னா 7 அறுவடையும் செஞ்சிடலாம். இதே முறையை தான் 2வது வருஷத்துக்கும் பண்ணுங்க. போக 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 அதே மண்ணிலிருந்து அவ்வளோ நம்ம வெட்டி எடுக்கிறதுனால மண் சத்து குறைஞ்சி போயிடுறதுனால மண் வளத்தை கொஞ்சம் பலமாக வச்சுக்கிறதுக்கு நாம நிறைய தொழு உரம், இந்த உயிர் உரங்கள் இதெல்லாம் நிறைய கொடுத்து மண் வளத்தை வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நாம பண்றப்ப நீங்க அதிக அளவுல இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இதை எப்படி பசுந்தாள் சீவனத்தை சேமிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் வழி இருக்குது. நாம எப்படி அதை சாதாரண தட்டு பூட்டையை அறுத்துட்டு அதை உலர வச்சு போர் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த பசுந்தாள் தீவனத்தையும் அந்த பூ பருவத்திலேயே அறுவடை செஞ்சுட்டு பசுந்தாள் தீவனமாகவும் உபயோகப்படுத்திக்கலாம், இல்லைன்னா அதையே உலர வச்சு போர் மாதிரி இதையும் வச்சுக்கலாம், வச்சு போட்டுக்கலாம், ஒன்றும் வராது. இந்த சூடங்கிரா சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப முத்துனாதான் அது வந்து கொஞ்சம் வாய குத்துற மாதிரி இருக்கும், நல்லா பூ பருவத்தில் வெட்டிட்டா அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும், அதை வந்து போரும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைலேஜ் ப்ரிப்பரேஷனுங்கிறாங்க, கொஞ்சம் நிறைய உப்பு இந்த சைலேஜ் மேக்கிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு காற்று போகாமல் வச்சு நல்லா மூடி வச்சுட்டா இது வந்து பல மாதங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து பேக்கிங் மிஷின் வந்து போச்சு, அப்படியே கட் பண்ணி பாலித்தீனில் அப்படியே ரோல் பண்ணி காற்று போகாமல் அடைச்சி வச்சிடுறது. அந்த மாதிரி பேக்கிங் முறையிலையும் இதை வந்து நாம் வந்து அறுவடை செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி நாம் வைக்கிறதுனால இது வந்து ஒரு லாபகரமான மகசூல் மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்மக்கிட்ட மாடு இல்லைன்னா கூட நிலம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பசுந்தாள் தீவனத்தை வளர்த்தி அந்த ரோலில் ரவுண்டாக பேக் பண்ணி இதை நாம் வெளி சந்தையில் விற்க ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நிறைய லாபம் கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த சிட்டிஸ் எல்லாம் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் பசுந்தாளை வளர்த்தி டெய்லி கொண்டாந்து இந்த டவுன் ஏரியா பக்கத்தில் நிறைய டவுனுக்கு சப்ளை செய்யறதுக்கு பால் மாடு வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக பால் வாங்கணும்னு நிறைய பேர் அந்த பால் தொழில் செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து தட்டை கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. இது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இப்போ இந்த சோளம் பார்த்தீங்கன்னா நிறைய பசுந்தாள் தீவனம் எங்கெங்கே நகரம் இருக்குதோ அங்கெல்லாம் அதிகமாக சுத்தோட்டாரத்தில் உற்பத்தி செஞ்சு பாலுக்காக கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த தீவன சோளம் அந்த மாதிரி பயிர் பண்ணுறதுக்கு இந்த ரகம் ரெண்டும் ரொம்ப சிறந்தது, ஏற்றது. இதை நீங்கள் எல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் அரை ஏக்கர் போட்டிங்கன்னா போதும், 25 சென்ட் போட்டிங்கன்னா போதும், இல்லைன்னா 1 ஏக்கர் போட்டு மாடு இல்லைன்னா கூட இதை வந்து நீங்கள் பசுந்தால நீங்கள் வந்து அறுவடை செஞ்சு நகரப்பகுதியில் கொண்டு போய் விற்று நல்ல லாபம் அடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பசுந்தீவனங்களினோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தைப்படுத்தும் முறைகள் பற்றி முனிவர் சிவகுமார் அவர்கள் கூறிய தகவல்களை விரிவாக கேட்டு அறிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம்.
விவசாயி விவசாயி.